எங்கள் பரலோக பிதாவே, பிள்ளைகள் என்று நீர் எங்களை அழைத்தபடியால் எங்கள் மேலே நீர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று உம்முடைய வேதம் விவரிக்கிறதப்பா. எங்கேயோ பிறந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், ஆனால் நீரோ எங்கள் மேல் தயவு வைத்து உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி இயேசுவே எங்களை மீட்டுக் கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இது காரும் எங்களை நடத்தி வருகிறீர், இம்மட்டுக்கும் எங்களை சுமந்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகள் இப்படி நடக்கிற உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அருமை ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை விட்டு உம்முடைய சித்தத்தை விட்டு நாங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ சாஞ்சிராதபடி தெய்வமே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆவியான உதவி ஒத்தாசையோடு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வாழ, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க, உமக்கு சாட்சியலா ஜீவிக்க, உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. இயேசுவே, உம்மாலே அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா, உம்முடைய ஆவியினால் எங்களை ஆண்டு நடத்துங்க, உம்முடைய வார்த்தைகளிலே எங்களை நிலநிறுத்துங்கப்பா, உம் சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டுக்கு நம்மை நடத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். நாம் நிற்பதும் நிர்மலமாக இருக்கிறதும் தேவனுடைய கருவை. கத்தரி ஸ்தோத்திரம். இதுபோல நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். என்னுடைய கூட திருப்பிக்குள்ள 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம், அதிலே 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை நாம் வாசி கேட்போம். 1-3 நாம் வாசி கேட்போம்.
பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனங்களின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்யை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான்.
2 வாரங்களுக்கு முன்பாக நான் தாவீதின் எழுச்சி என்ற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை பேசியிருந்தேன். தாவீதின் எழுச்சி, இன்றைக்கு சவுலின் வீழ்ச்சி என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். சவுலின் வீழ்ச்சி தாவீதின் எழுச்சிக்கு அஸ்திவாரப்பட்டது, அல்லது சவுலின் வீழ்ச்சியிலே தாவீதின் எழுச்சி ஆரம்பமானது அல்லது உதயமானது. நான் சொல்ல போற குறிப்பை தயவு செய்து கவனித்துக் கொள்ளுங்க. சவுல் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து, தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து, தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றுகிறவனாக இருந்திருப்பானாக இருந்தால், சவுல் உயிரோடு இருக்கும் பொழுது தேவன் தாவீதை எழுப்பி ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கவே மாட்டார். நான் சொல்றத மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சவுலை தேவன் தான் அபிஷேகம் பண்ணினார். சவுல் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா மட்டுமல்ல, இஸ்ரவேலிலே முதல் ராஜா என்கின்ற கிருபையை பெற்றவர். தன் பார்வைக்கே தாழ்மையுள்ளவனாக இருக்கும் பொழுதே தேவன் அவனை இஸ்ரவேலிலே தலைவனாக தெரிந்து கொண்டார். எல்லா ஜனத்தின் மத்தியிலே அவன் வந்து நிற்கும் பொழுது எல்லாருடைய தலைக்கு மேலாக அவன் உயரம் உள்ளவனாக வாட்டசாட்டம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான் என்று பேத்து நாம் பார்க்கிறோம். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தன் ஜனத்தை ஆளுவதற்கென்று தேவன் தெரிந்து கொண்ட மனிதன். ஆனால் சவுல் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் மீறி நடந்தபடியால் கர்த்தருடைய கற்பனைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டபடியால் ஆண்டவர் சவுலுடைய ஸ்தானத்திலே அவன் உயிரோடு இருக்கும் பொழுது சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆகவே நான் சொல்கிறேன், சவுல் தேவனுக்கு பிரியமாக நடந்து கர்த்தருடைய கற்பனைக்கும்படி நடந்து தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்திருப்பானே, ஆனால் சவுல் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆகவே சவுலுடைய வீழ்ச்சி தாவீதுடைய எழுச்சிக்கு ஆரம்பமானது என்று நான் சொல்லுவேன். இதே போல இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அந்த ஒன்று சாமுவேல் புத்தகத்திலிருந்து காட்ட முடியும். ஏலியுடைய சம்பவத்தை குறித்து நீங்கள் சரித்திரத்தை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்கள். நான் உங்களை சொல்கிறேன், ஏலியுடைய பின் நடவடிக்கைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கல. நான் சொல்வது தயவு செய்து நிதானித்துக் கொள்ளுங்கள். ஏலி ஆசாரியர், ஏலி ஒரு நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏலியுடைய நடவடிக்கைகள் பின் நடவடிக்கைகள் குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்திலே ஏலியுடைய நடவடிக்கைகள் தேவனுக்கு முன்பாக சரியாக நேராக சீராக இராதபடியால் ஏலி உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண்டவர் சாமுவேல் என்கின்ற ஒரு மனிதனை ஆசாரியனாக எழுப்புறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுவேன், ஏலி சரியாக தேவனோடு நடந்திருந்தால், ஏலி சரியாக தேவனுடைய பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி அவன் நடந்திருந்தால் வாழ்ந்திருந்தால் ஏலி உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண்டவர் சாமுவேலை அவருடைய ஸ்தானத்திலே ஆசாரியனாக எழுப்பியிருக்கவே மாட்டார். இதுக்குள்ள இன்னொரு குறிப்பை சொல்ற தயவு செய்து கவனிங்க. ஏலி லேவியின் கோத்திரத்திற்கு வந்தவர், ஆனால் சாமுவேல் லேவியுடைய கோத்திரத்திற்கு வரல. நன்றாக விளைய கொள்ளுங்க, சாமுவேல் எப்ராஹிம் என்கின்ற கோத்திரத்திலிருந்து வருகிறார். என்றால் சாமுவேல் தகப்பன் எல்கானா, தாய் அண்ணால் உங்களுக்கு தெரியும். எல்கானா எப்ராஹிம் கோத்திரத்திலிருந்து வருகிறார், ஆனால் ஏலி லேவியின் கோத்திரத்திலிருந்து வருகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆசாரியன் லேவி கோத்திரத்திலிருந்து வருகிற ஆரோனுடைய சந்ததியிலிருந்து வருகிறது. ஆகவே லேவி கோத்திரத்துக்கு வெளியில ஆசாரிய அழைப்பு போக வேண்டிய அவசியம் இருக்க முடியாது தேவனுடைய அழைப்பின்படி. ஆனால் இங்கே காரியம் மாறுபடுகிறது. ஏனென்றால் லேவி சரியாக தேவனுடைய வழிகளிலே நடந்து தேவனுடைய வாக்கின்படி நடவாதபடியால் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் ஆசாரியனாக இராதபடி தேவன் அவருடைய ஸ்தானத்திலே எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கிற சாமுவேலை அந்த இடத்திலே ஆசாரியனாக எழுப்புறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, ஏலியின் பின் நாட்களிலே ஆண்டவர் அவனோடு பேச முடியாமல் போய்விடுற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இதை வடிவாக ஆழமாக பார்க்கும் போது படிக்கும் பொழுது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ஆண்டவர் ஏலியோடு பேசாமல் சாமுவேலோடு பேசுகிறார். தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்கிறது என்று சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்ததே ஏலிதான். ஏன்னா மூன்று தடவை ஆண்டவர் இரவில் அவன் படுத்திருக்கும் பொழுது சாமுவேல் என்று கூப்பிடுறார். ஆனா தேவனுடைய குரல் இது, தேவன் தான் என்னோடு பேசுகிறாரு, தேவன் தான் என்னை அழைக்கிறாரு ஏதோ சொல்வதற்காக என்று அறியாத சிறுவனாக சாமுவேல் இருந்தபடியால் ஏழு இடத்துல போய் கேட்கிறான், என்னை அழைத்தீர் என்று. அப்பதான் அவர் புரிந்து மூன்றாம் தரம் போய் கேட்கும்போது சொல்றாரு, இது தேவனுடைய குரல் என்பதை விளங்கிக் கொண்டு ஏலி சொல்லுகிறாரு, நீ போய் படுத்துக்கொள், இனி அப்படி கூப்பிட்டா நீ சொல்லு, இதோ அடியன் இருக்கிறேன் சொல்லுமண்டு. அப்ப தேவனுடைய குரலை இனங்கண்டு கொள்ள தெரிந்த ஆள் ஏலி, தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்த ஏலியால் தேவனுடைய குரலை கேட்டு தேவனோடு பேச முடியாமல் போய்விட்டது. தேவன் ஏலியோடு பேச முடியாமல் போய்விட்டது. நன்றாய் கவனிங்க, தேவனுடைய குரலை அறிந்தவன், தேவனோடு எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவன், அநேக நாட்களாக கிட்டத்தட்ட 40 வருஷம் அவன் ஊழியத்தில் இருந்திருக்கார். அநேக நாட்களாக ஊழியத்தில் ஆசாரிய ஊழியத்தில் அனுபவப்பட்டவன், அனுபவம் நிறைந்தவன், தேவட குரலை கேட்க தெரிந்தவன், எப்படி தேவன் பேசுவார் என்று அறிந்தவன். அப்படி இருந்தும் ஏலியோடு தேவன் பேச முடியாத அளவுக்கு போய்விட்டது. ஆகவேதான் தேவன் சாமுவேலோடு பேசுகிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், ஏழு இடத்துல சாமுவேலை ஆண்டவர் எழுப்பினார் ஆசாரியனாக இன்னொரு கோத்திரத்தில் இருந்து. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏழி உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேலை ஆசாரியனாக எழுப்பினார். அதுபோல சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை ராஜாவாக எழுப்புறார். இந்த ரெண்டு குறிப்பையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு தென்படுகிறது. என்னவென்றால், தேவனால் நான் சொல்றதை தயவு செய்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனால அழைக்கப்பட்டு, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு, ஒரு ஊழியத்துக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய வழிகையும் தேவனுடைய வழியையும் தேவனுடைய வழித்தலையும் தேவனுடைய கற்பனைகளையும் மீறி நடக்கும் பொழுது தேவன் அந்த ஸ்தானத்தில் இன்னொரு மனிதனை எழுப்பி, இன்னொரு மனிதனை ஏற்படுத்தி தன்னுடைய நோக்கத்தையும் தன்னுடைய சித்தத்தையும் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துக்கென்று தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், குறிப்பாக தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய கற்பனைகளையும் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியமா. ஆகவே அனுபவங்களால் தேவனுடைய சித்தத்தை நாம நிறைவேற்ற முடியும். அனுபவங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு உதவியாக இருக்கலாம், ஆனா அனுபவங்களால் தேவனுடைய சித்தத்தை நாம நிறைவேற்ற முடியாது. தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து, தேவனுடைய குரலை கேட்டு, ஆவியானவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த 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 உணர்த்துதலோடு நடந்து தேவன் நமக்கு நியமித்த நிர்ணயித்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். இன்னொருவர் என் ஓட்டத்தை ஓடி முடிக்கவே முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். நான் தான் என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். எனக்கென்று தேவனால நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டத்தை, தேவனால நிர்ணயிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட காரியங்களை நான் தான் நிறைவேற்றி முடிக்கணும். சோ சம்படி கான் கேள்வி, யாராவது எனக்கு உதவி செய்யலாம், ஆலோசனை சொல்லலாம், நான் தவறும் பொழுது, பிழைபடும் பொழுது, சத்தியத்து புறமா நடக்கும் பொழுது, நாலு பேர் எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் அன்பாய் அல்லது கண்டிப்பாக புத்தி சொல்லலாம், என்னை திருத்தலாம், எனக்கு உணர்த்தலாம், கண்டித்து உணர்த்தலாம், ஆனால் என் ஓட்டத்தை நான் தான் ஓடி முடிக்கணும். சோ என்னுடைய இடத்திலே கத்தர் என்ன வைத்த இடத்திலே, கத்தர் என்ன அபிஷேகம் பண்ண இடத்திலே, கத்தன் எனக்கு தந்த பொறுப்பிலே, கத்தன் எனக்கு தந்த ஊழியத்திலே நான் சரியாக நடவாவிட்டால், நான் கத்தருடைய கற்பனையின்படி நடவாவிட்டால், நான் தேவன் நோக்கத்தின்படி நடவாவிட்டால், என்னை விட்டு இன்னொரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி தேவன் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் ஏலியுடைய வாழ்வில் இருந்தும் சவுளுடைய வாழ்க்கையில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது, கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கு. அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தருடைய கற்பனைகளையும் தேவனுடைய சித்தத்தையும் கவனி. ஒரு பக்கம் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, மறுபக்கம் தேவனுடைய சித்தம், இந்த ரெண்டும் நமக்கு ரெண்டு கண் போல இருக்கும். ஒன்று தேவனுடைய கற்பனை, தேவனுடைய கட்டளைகள், மற்றது தேவனுடைய சித்தம். இந்த ரெண்டிலும் இயேசு கிறிஸ்து கருத்தாக கவனமாக இருந்தார். தன்னுடைய வாழ்வு முழுவதும் தேவனுடைய வார்த்தையை, எழுதப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை கவனித்து அதன்படி நடக்கிறவராக மட்டுமல்ல, அவர் அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராகவும் இருந்தார். ஆகவேதான் கடைசி நேரத்தில் கூட, சிலுவையிலே தொங்குகிற கடைசி நேரத்தில் கூட வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறார். சரீரப்பிரகாரமாக இயேசுவுக்கு சிலுவையில தாகம் இருந்தது உண்மைதான். அந்த கொளுத்தும் வெயிலிலே, அந்த அகோர வெயிலிலே, அந்த மூன்று ஆணிகளிலே, ஆறு மணி நேரம் ஆண்டவர் இயேசு சரீரப்பிரகாரமாக ஆணிகளிலே தொங்கி, ஒவ்வொரு தடவையும் மூச்செடுக்க கீழிருந்து மேலெழும்பி மூச்செடுக்க கஷ்டப்பட்டிருந்த நேரத்தில், அந்த வெயிலின் நேரத்திலே சரீரப்பிரகாரமாக அவருக்கு தாகம் எடுத்தது உண்மைதான். ஆனாலும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நான் சொல்லுவேன், வேதத்தின்படி நாம பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். ஆகவே சிலுவையிலே தொங்கும் பொழுதும் வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதில் எவ்வளவு கருத்தாக கவனமாக இருந்திருக்கிறான்னு பாருங்க.
ஒன்று கொரிந்தியர் 15 அதியாயத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி பிறந்து, வேத வாக்கியங்களின்படி மரித்து, வேத வாக்கியங்களின்படி பாடுபட்டு, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார். தட் இஸ் காஸ்பல். அது சுவிசேஷம் என்று ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம் 3 வசனத்தை நாம் படிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்க, நன்றாய் கவனியுங்க. வேத வாக்கியங்களை, கற்பனைகளை, தேவனுடைய வசனத்தை நாம கவனிக்கணும். போன வாரம் வேத வசனத்தின் முக்கியத்தை குறித்து நாம பார்த்தோம். உண்மைதான், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று தேவனுடைய கற்பனைகளை நாம கவனிக்கணும், இரண்டாவது தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற தனிப்பட்ட நோக்கம் சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இந்த ரெண்டுக்காக நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கணும், மன்றாடணும். இயேசு யோவான் 15 அதியாயத்தை சொல்லும் பொழுது, என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இந்த சத்தியத்தை நாம அடிக்கடி நாம உணரணும். வாழ்க்கையோ ஊழியமோ, குடும்பமோ சபையோ, வாழ்க்கையோ ஊழியமோ, குடும்பமோ சபையோ, இயேசுவே உம்மாலே அல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது என்கின்றதை உளமாற நாம உணரணும். அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நாம உணர்ந்து தேவனுடைய பாதத்திலே நாம அடைக்கலம் தேடணும். தேவ பாதத்திலே இருந்து தேவனுடைய கிருபைக்காய், தேவனுடைய வல்லமைக்காய், ஆவியானுடைய பலத்துக்காக நாம மன்றாடணும், விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கை கொள்ள எனக்கு பலம் தாங்க, உம்முடைய ஆவியின் பலத்தை எனக்கு தாருங்க. அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அன்றாட ஜபங்களிலே ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மாமிசத்திலே, நம்முடைய மாமிச பலத்திலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நாம கை கொள்ளவே முடியாது என்கின்ற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனங்களை, சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்வதற்காக தேவ ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்க, அவர் வந்து சகல சத்தியத்துக்களும் உங்களை வழிநடத்து வர என்று யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டதன் மிக பிரதானமான நோக்கங்களில் ஒன்று, நம்மை சகல சத்தியத்துக்களும் வழிநடத்துவதற்காகவே. ஆகவே என்னதான் நாம அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும், என்னதான் நமக்கு வேத அறிவு இருந்தாலும் கூட, அல்லது என்னதான் நாம் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கூட, தேவனுடைய கற்பனைகளை கவனித்து அதன்படி நடக்க வேண்டியது தேவனுக்கு முன்பாக மிகவும் பிரதானமாக காணப்படுறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இங்கே உணர்த்துறதும், இங்கே நான் கண்டிப்பாக சொல்றது, குறிப்பிடுறதும் என்னவென்றால், ரெண்டு காரியம். ஒன்று, தேவனுடைய கற்பனைகளை நாம கை கொள்ளணும். இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை நாம நிறைவேற்றணும். கற்பனைகளையும் படி நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே ஏலியின் வாழ்விலும் சவுலின் வாழ்விலும் இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அவர்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பதிலாக இன்னொரு நபரை ஆண்டவர் எழுப்பினார், ஏன் என்பதை நாம அறிந்து கொள்ளப்படும், புரிந்து கொள்ளும். ஆகவே நாமத்திலிருந்து கற்றுக்கொண்டு தாழ்மையோடும் உண்மையோடும் பரிசுத்தோடும் கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்து கற்பனைகளை கவனித்து பார்த்து அதன்படி நடந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். இதுல கவனமாக இருங்கிட்டு கர்த்தராய் இயேசு நாமத்தில் அன்போடு நான் சொல்லிக் கொள்வேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்ப நம்முடைய செய்தியின் தலைப்பு சவுலின் வீழ்ச்சி என்று சொல்லி சொன்னேன். சவுல் எப்படி செறிந்தார், எப்படி தேவனை விட்டு விலகினார், ஏன் தேவன் அவனை விட்டு விலகினார் என்பதை குறித்து சில காரியங்கள், பல குறிப்புகள் அதில் இருக்கு. சவுளுடைய சரிவை குறித்து, சவுளுடைய வீழ்ச்சியை குறித்து இந்த ஒரு நாளில நம்ம பார்த்து முடிக்கவே முடியாது. ஆனா ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் ஆண்டவர் சித்தமான தேவ கிருபையினால நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஏனென்றால் நன்றாக விளையாடுங்க, தாவீதுக்கு எழுச்சி, சவுலுக்கு வீழ்ச்சி. ஏன் நான் குறிப்பிடுறேன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருவனுடைய எழுச்சியிலிருந்து நாம கற்றுக்கொள்ளணும், மற்றவனுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம கற்றுக்கொள்ளணும். இஃப் யூ வாண்ட் டு பி எ பேலன்ஸ் கிறிஸ்டியன், யூ ஹேவ் நீ ஒரு சமநில கிறிஸ்தவனாக இருக்கவனுமாக இருந்தால், ஒருவனுடைய வீழ்ச்சியிலிருந்தும் ஒருவனுடைய எழுச்சியிலிருந்து கற்றுக்கொள்றதுக்கு பிரயாசப்படும். ஒரு சவுல் ஏன் சரிந்தார், ஏன் தேவன் அவனை விட்டு விலகினார், இதை நாம ஆராய்ந்து நாம கற்றுக்கொள்றது நல்லது. அது தாவீது எப்படி தேவனால் உயர்த்தப்பட்டார், எப்படி தேவனை இருதயத்துக்கு ஏற்றதாக இருந்தார். ரெண்டு போத்சரி, பொதுவாக எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும். ஆனா நாம விடுற மிஸ்டேக் என்னென்றால், நாம ஒரு பக்கத்தையே பார்க்கிறபடியாலதான் நாம பல இடங்களில் தவறுகிறோம். ஆகவே நான் சொல்லுவேன், எப்ப ரெண்டு பக்கத்தை நாம பார்க்கறது நாம பேலன்ஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கு, ஒரு பக்கம் சரியாம. ஆகவே சவுல் சரிந்து போறதுக்கு காரணம் என்ன, அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பது காரணம் என்ன என்பதை குறித்துதான் ஒரு சில குறிப்புகளை நாம பார்த்து நாம முடிக்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமுண்டாடு ஸ்தோத்திரம். சோ சவுளுடைய வீழ்ச்சி, ஒரு வசனத்தை நாம வாசித்த வேத பதியிலே அந்த 15 அதிகாரத்திலே, 1 சாமுவேல் 15 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை படிங்க, 11 வசனத்தை சீக்கிரம் படிங்க, 15 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க.
நான் சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது.
நிறுத்துங்க, போதும், நன்றாய் கவனிங்க. இங்க என்ன சொல்லப்படுறது, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுறாரு, சவுளை நான் ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் போது என் மன ஆழமாக சிந்திக்குது. என் மனம்க்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, சவுளை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. சவுளை ராஜாவாக்குனது யாரு? கர்த்தர். அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டது யாரு? கர்த்தர். அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு, தாழ்வில இருந்தவனை இவ்வளவு உயரத்துக்கு எடுத்த எடுப்பிலே சவுல் கனவுல நினைத்திருக்க மாட்டார், நான் இஸ்ரவேலுமே ராஜாவாகுவேன். அப்படிப்பட்ட நிலையில இருந்த சவுலை ஒரேடியாக உயர்த்தி உன்னதமான ஸ்தானத்தை கொண்டு வந்து தன் ஜனத்தை ஆளுகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு உன்னதமான ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலிலே முதல் ராஜா எனப்பட்டவர். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 11 வசனத்துல, சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. நான் யோசிக்கிறேன், கர்த்தரை மனஸ்தாபப்படுத்துற அளவுக்கு, கர்த்தரை துக்கப்படுத்துற அளவுக்கு தன்னை தெரிந்து கொண்ட தெய்வத்தை, தேவனை வேதனைப்படுத்துற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அரசனாகி அல்லது ராஜாவாகி 2வது வருஷத்திலே இவன் பாதம் மாறிட்டான், அது வேற கதை. தண்டா கபடி. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, சவுளை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக. இந்த வார்த்தையை கேட்டபோது சாமுவேலுக்கு மனஸ்தாபமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. ஐயோ, கர்த்தர் துக்கப்படுகிற அளவுக்கு, கர்த்தர் வேதனைப்படுகிற அளவுக்கு, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு சவு நடந்துட்டானே. தன்னை தெரிந்து கொண்ட தேவனை விட்டு விலகி, ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகி, கர்த்தருடைய கற்பனைகளை வார்த்தைகளை விட்டு விலகினதனால் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறாரே. சவுலின் நிமித்தம் இவன் வாழ்ந்த வாழ்க்கையினால் தேவன் மனஸ்தாபப்படுகிறாரே என்று இவனுக்கு ஒரு இரவு முழுவதும் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்றார். சவுலுக்காக சாமுவேல், இங்கே ஒரு படிப்பினை இருக்கு, நன்றாக கவனிங்க. சவுலை குறித்து தான் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். நமக்கு என்ன போச்சுது? சவுலை குறித்து தானே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். என்ன குறிச்சு இல்ல தானே? சாமுவேல் பேசாம இருந்திருக்கலாம், ஆனா அவன் ஒரு சரியான தேவோட மனுஷன் இல்லவா? உண்மையான ஒரு தீக்கு தான் முதல் பெயர் செய்வா வரைக்கும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்ததுன்னு சொல்லப்படுறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே ஆசிரியனாக இருந்த ஏலியோடு தேவன் பேச முடியவில்லை, அந்த நாட்களிலே தீர்க்கதரிசி இருக்கவில்லை. ஆகவே கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஜனத்துக்கு வர முடியவில்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் தன்னுடைய வார்த்தைகளை தன் ஜனத்துக்கு டைமுக்கு டைம் அனுப்பி கொண்டிருந்தார். பூர்வகாலத்தில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாக திருவிழம் பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவிழம் பட்டினார் என்று எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே பூர்வ காலத்திலே, பழைய வெட்பாட்டு காலத்திலே, கிறிஸ்துவுக்கு முன்னான காலத்திலே தேவன் வகை வகையாக பங்கு பங்காக தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவிழம் பற்றினார், பேசினார். ஆனால் இந்த கடைசி காலத்திலே தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார் என்று நாம முட்டுப்புள்ளி வைக்கிறார். கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே நம்மோடு பேசி முடித்து விட்டார் என்று நாம சொல்லி முடிக்க முடியாது. கிறிஸ்து இயேசு பேசின வார்த்தைகள் வேதத்தில் ரெக்கார்டாக இருக்கிறது உண்மைதான், அவைகள் மாற்றப்பட முடியாத உண்மைதான். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை என்பதை நாம் அறிவோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்க. சவுல் ராஜா, அவரை ராஜா வைக்கிறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டான்னு சொன்னார். இப்படி சொன்ன போது சாமுவேல் சவுலுக்காக கர்த்தர் நோக்கி பண்டாடுறார். இப்ப ஒரு படிப்பு, ஒரு ஒரு குறிப்பு, ஒரு சத்தியம், ஒரு உண்மை நாம கண்டுகொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அல்ல, மட்டுமல்ல கை கொள்ள வேண்டியது. அது என்னவென்றால், நமக்கு பிடிக்காத ஒரு நபர் அல்லது நமக்கு ஒத்துவராத ஒரு மனிதன், அவனும் தேவடைய பிள்ளைதான் என்று பிள்ளைதான், அவன் தேவடைய வழியை விட்டு விலகும் பொழுது அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு தூரமாய் போகும் பொழுது நம்முடைய நிலை என்ன? நாம் எப்படி பிஹேவ் பண்றோம்? நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க முடியுமா? நம்மை எதிர்க்கிறவர்களுக்காக நாம ஜெபிக்க முடியுமா? நம்மை பகைக்கிறவர்களுக்காக நம்ம மன்றாட முடியுமா? நம்மை விரோதிக்கிறவர்களுக்காக நாம மன்றாட முடியுமா? மத்தேயு 5:44 இதைத்தானே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். அது ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை தானே. இந்த கடைசி காலத்திலே கிறிஸ்து இயேசு நமக்கு திருமணம் பற்றின வார்த்தை அல்லவா? 5:44 எடுத்துட்டா படிங்க. மத்தேயு 5:44
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
ஜெபம் பண்ணுங்க பாருங்க. இதைத்தான் சாமுவேல் அன்றைக்கு செஞ்சிருக்கிறார். ஆகவே நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இவை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா அல்லது இவைகளை நாம் கை கொள்ள முடியுமா? இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வருமாக இருந்தால் நாம் வச்சிருக்கிற பைபிளை எடுத்து அந்த வசனத்தை கிழிச்சு விடுறது நல்லது, எடுத்து விடுறது நல்லது. சோ வேத வசனங்கள் தேவ ஆவினால, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேர்வுனாக என்றெல்லாம் எழுதப்படுது. ஆகவே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்பது நாம் அறிவோம். அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை போல இங்க சவுல் அவன் பாதை மாறி அதன் நிமித்தம் கர்த்தர் சவுலின் நிமித்தம் மனஸ்தாபன்னு சொன்ன போது சாமுவேலுக்கு அது மனஸ்தாபமாக இருந்து, ஐயோ சவுல் வழி தப்பி போய்விட்டானே, ஐயோ சாமுவேல் நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறாரு. இதனால் இரவு முழுவதும் அவன் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ண, அந்த இது நமக்கு வரணும். அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நிலைமைக்கு நம்முடைய இருதயத்தை நாம பக்குவப்படுதல். சோ அதைத்தான் நான் முதலே சொன்னேன், கர்த்தருடைய கற்பனைகளை கர்த்தருடைய ஆவியானுடைய பலம் இல்லாம நாம நிறைவேற்ற முடியாது. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம மாற்ற முடியாது உண்மை. அதே நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள நமக்கு பரிசுத்தாவுடைய பலம், ஆவியாடைய வல்லமை அவசியம், அவசியம், அவசியம். தேவ ஆவியாடைய பலம் இல்லாமல் நாம் தேவனுடைய கற்பனைகளின்படி எல்லாம் வாழவே முடியாது என்கின்றது அடித்து சொல்லுவேன். சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. இப்படி ஒரு வார்த்தை இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதே வார்த்தையை கர்த்தர் இன்னும் பயன்படுத்துறார். ஆதியாகமம் 6:6 சீக்கிரம் படிங்க. ஆதியாகமம் 6:6 கர்த்தர் என்ன சொன்னார் சீக்கிரம் படிங்க. 6:6
பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இதயத்துக்கு விசனமாயிருந்தது.
பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டாராம். கொஞ்சம் யோசிங்க, மனிதனை உண்டாக்கினது யார்? தேவனே உண்டாக்கினார். அவன் வானத்திலிருந்து கொதிக்கல, பூமியிலிருந்து முளைக்கல, தேவனே கர்த்தராகிய ஆண்டவரே மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கின தேவன் மனுஷன் நிமித்தம் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். சோ மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாப்பட்டார். ஏன் என்றும் சொல்லப்பட்ட கேண்டா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கத்தர் கண்டு மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாப்பட்டார். ஆகவே மனுஷனுடைய தேவனால படைக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் கோணலாக இருந்தது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தேவனுக்கு அருவறுப்பாக இருந்திருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் மனுஷனை உண்டதுக்காக மனஸ்தாபப்பட்டதோடு மாத்திரமில்லை, அது அவருடைய உள்ளத்துக்கு விசனமாக இருந்தது. அடுத்த வசனங்கள் பார்த்தா நியாய தீர்ப்பு வெளிப்படுது. இப்ப நான் சொல்றது தயவு செஞ்சா கவனிங்க, ரெண்டு குறிப்பே நீங்க பாப்பீங்களா, ஒரு சத்தியத்தை தெளிவாக கண்டுகொள்ளலாம். என்னண்டா நன்றா கவனிச்சுக்கொள்ளுங்க, நன்றா கவனிங்க. இங்கே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட போது ஜலத்தினால பூமியை அழிக்கிறதுக்கு நியாய தீர்ப்பு வெளிப்படுது, ரைட் என்னச்சுக்கொள்ளுங்க. அதே போல சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குது சொன்ன கர்த்தர் அவனுக்கும் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துறார், எழுதப்படுகிற பார்க்கக்கூடிய கவடமா இருக்க. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன், சர்வலோக நியாயாதிபதியாச்சு. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவனுக்கு ஒரு மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி செய்வாரோ இல்லை. ஆகவே ரெண்டு குறிப்பிலும் தேவன் மனஸ்தாப்பட்ட இடத்திலும் ரெண்டிடத்திலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுறது நாம பார்க்க கூடியதா இருக்கு. சோ இதை வச்சு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, இவைகளை வைத்து நாம கண்டுகொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து கவனிங்க, எனக்கு ஆவியானவர் கட்டுத்தந்தவைகளை என்ற மனதில் ஆவியானவர் விதைத்த எண்ணங்களுக்கு வண்ண வடிவம் கொடுத்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து கவனிங்க, கவனிங்க. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார் என்றார் ஆண்டவர் இயேசு. அருமையானது, இது நாம் வாழுகிற காலம் கடினமான காலம், நாம வாழுகிற காலம் பொல்லாத காலம், நாம வாழுகிற காலம் கடைசி காலம், இது ஒரு இருண்ட காலங்களாக இருக்கிறது. ஆகவே தேவஜனமே தேவனுடைய வசனத்தை கருத்தாய் கவனி என்று அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். ரெண்டிடத்திலும் ஆண்டவர் மனஸ்தாப்பட்டார் சொன்னா பார்க்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது தயவு செய்து கவனி, இதை எனக்கு சேர்த்துதான் போதிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு தான் தேவன் நம்ம உள்ளங்களை அறிவார். ஏன்னா அவர் தான் கணக்கு கொடுக்க போறோம், மனுஷனுக்கு இல்லையே இல்லையா. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ரெண்டிடத்திலும் தேவன் மனஸ்தாப்பட்டார், நியாயத்திற்கு வழிபட்டது. இப்ப நாம் இதுல இருந்து கண்டுகொள்ள வேண்டியது என்றால் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை குறித்தும் மனஸ்தாபப்படுவாரோ, நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை, நான் இதுவரை ஓடின ஓட்டம், நான் இதுவரை செய்த ஊழியம் எல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. எவ்வளவு செய்தேன் என்பது அல்ல, எப்படி செய்தேன் என்பது முக்கியம். அதெல்லாம் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. கேட்க காதுள்ளவன் கேட்க கிடையாது. கத்தரிக்கும் தேவசனத்தை சொல்றேன், தேவன் அறிவார். எவ்வளவு செய்தோம் என்பதிலும் பார்க்க எப்படி செய்தோம் என்பது முக்கியமாக, அதை தேவன் கவனிக்கிறார். ஆகவே நம்மை குறித்து தேவன் பரிசுத்தப்படுவாரா அல்லது சந்தோஷப்படுவாரா? இப்படி சொல்ல எனக்கு வேதத்தை ஒரு வசனம் நீதிமன்ற ஞாபகம் வருது. என்ன தெரியுமா, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான் ரெண்டு தடவைகள் நீதிமன்றில் எழுதப்பட்டிருக்கு. ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். ஆகவே நாம் நம்முடைய பரம தகப்பனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு சொல்லிக்கொள்கிறேன். எட வாழ்க்கையோ எட ஊழியமோ வட்டவர் என்னது, அது பரம தகப்பனுக்கு சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்படுதாக இருக்கும். அந்த எண்ணம், அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய இருதயத்தில் உருவாகி உருவாகி அது வளரட்டும், வளர்ந்து படரட்டும், பட்டி பிடிக்கட்டும். உள்ளான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகட்டும், அது நன்மைகளை பிறப்பிக்கட்டும், அது தேவனுக்கு பிரியமானவர்களை பெற்றெடுக்கட்டும். கர்த்தர் நம் நிமித்தம் மனஸ்தாப்படுவாரா அல்லது சந்தோஷப்படுவாரா? மூன்று காரியத்தை இந்த குறிப்பின் அடிப்படையில் ஒரு மூன்று குறிப்பு நான் சொல்ல விரும்ப தேவை செய்து கவனிக்க. முதலாவது, கர்த்தர் நம்மை உண்டாக்கினதுக்காய், நம்மை படைத்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்படுவாரா அல்லது சந்தோஷப்படுவாரா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாம எல்லாம் சரி, நாம ஒரு தாயின் கருவிலே தான் பிறந்திருக்கிறோம், அதுல சந்தேகம் இல்லையே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டா, இப்ப ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து ஆண் வந்தானா அல்லது ஆணிலிருந்து பெண் பிறந்தானா? யோசி, வேதத்தின் ஆள் ஆரம்பத்தை நாம பார்க்கும் பொழுது தேவன் ஆதியிலே முதலாவது ஆதாமை சிருஷ்டித்தார். பிற்பாடு அவனுக்கு துணையாக மண்ணிலிருந்து ஆதாமை உருவாக்கி ஆதாமின் எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். எலும்பு ரொம்ப உரமானது. இரும்பு கூட சில காலத்துக்கு, சில வருஷத்துக்கு பிற்பாடு மண்ணோடு மண்ணா போயிடுமா, ஆனா எலும்பு ஒருபோதும் மண்ணோடு மண்ணாக இத்து போகாது. இதற்கும் வேதத்திலிருந்து ஒரு உபமை, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேனே. யோசேப்பு மரிக்கும் பொழுது 110 வயது, அந்த பரிசுத்தமான மரணத்தோடு ஆதியாகமும் முடிவடைகிறது. 110 வயதில் அவன் மரிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரத்தில் அவன் சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார், அப்பொழுது என் எலும்புகளை கொண்டு போங்க சொன்னார். இதை இந்த வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கானான் தேசத்தை கொண்டு போனார் சொல்லி நாம பார்க்கிறோம். அவனை யோசிங்க, யோசேப்பு வாழ்ந்த காலம் எப்பொழுது, மோசேயுடைய காலம் எப்பொழுது? எனக்கு என்னுடைய அறிவின்படி கிட்டத்தட்ட 380 ஆண்டுகள் இடைவெளி இருக்கணும். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அந்த எலும்புகள் மண்ணோடு மண்ணா போகல. சோ எலும்பு வந்து லேசில உட்காது. ஒரு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என் தகப்பனாருடைய கல்லறைக்குள் என் தாய் அடைக்கப்படும் பொழுது, அதை கண்டின பொழுது நான் அங்கு போயிருந்தேன். அங்கே என் தகப்பட எலும்புகள் கிடந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். அருமையான தேவப்பட்ட பிள்ளைகளே, டசுல எலும்பு லேசில ஒரு உட்காது, ரொம்ப உரமாக இருக்கும். ஆகவே ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு ஏவாள் எலும்பில் இருந்து உருவாக்கப்பட்டார். அப்ப இப்படி நான் சொல்லும் பொழுது ஏவாள் மண்ணிலிருந்து உருவாக்கப்படல என்னது அர்த்தம் அல்ல. நல்லா விளையாடுங்க. ஏன்னா மனுஷன் மண்ணிலிருந்து தானே உருவானா, ஆகவேதான் அனுசன நீ மண்ணா இருக்கிறார், மண்ணுக்கே திரும்புவாள் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். ஆகவே அருமான தேவடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. ஆதாமில இருந்து ஏவாள் பிறந்தார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆதாமுக்கு ஏவாளுக்கு குழந்தை பருவமே இல்லை. எனக்கு என்னுடைய அறிவின்படி அவர்கள் வாலிய பிரயத்திலே தேவன் அவர்களை சிருஷ்டித்திருக்கணும், அவர்களுக்கு குழந்தை பருவம் இல்லை. சோ தேவன் மனுஷனை உண்டாக்கினார், இது நிதர்சனம். என்னத்துக்காக உண்டாக்கினார் என்பது அது வேற காரியம், அது உங்களுக்கு தெரியும், அதை விவரிக்க விரும்பல. கவனிங்க, இப்ப நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நம்மை மனுஷனை விடுங்க, நம்மை தேவன் படைத்தது நிமித்தம் தேவன் சந்தோஷப்படுவார, துக்கப்படுவார். இதை குறித்து ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், நான் சொல்றது தயவுசு கொஞ்சம் நிதானிங்க, உங்க மைண்ட் அங்குமிங்க லூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கு உலகத்தில் கோடாகோடி மக்கள் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 600 பில்லியன் பீப்புள் சொல்றார்கள். உலகத்தில் ஏராளமான மக்கள், கோடாகோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான மக்கள் தேவனை அறியாமல் வாழ்றார்கள், அல்லது அறிந்தாலும் தேவனுக்கு தூரமானவர்களாக வாழ்றபடியால் அவ்வளவு அதிகமான மக்களை குறித்தும் தேவனுடைய உள்ளம் மனஸ்தாபப்படுகிறது. இதை நீ அறிவாயோ? இதை நீ ஒத்துக்கொள்வாயோ? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் தேவனாலதான் படைக்கப்பட்டார்கள், அவருடைய சுவாசம் தான் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. சோ அந்த பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு தேவனை அறியாமல் தேவனுக்கு, அல்லது அறிந்தும் தேவனுக்கு தூரமாக பாவத்தில் புரண்டு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவர் அவர்களை குறித்து துக்கப்படுகிறாரு, மனஸ்தாப்படுகிறாரு, வேதனைப்படுகிறார். அது ஒரு பக்கம் பார்த்தால், படி நம்மை குறித்து, நம்மையும் அவர் தான் படைச்சாரு, நம்மையும் அவர் தான் உண்டாக்கினாரு, நமக்கு இருக்கிற சுவாசமும் அவர் தந்ததுதான். ஆகவேதான் தானியல் சொன்னாரு, உன்னுடைய ஜீவ சுவாசத்தை தன்னுடைய கையில வைத்திருக்கிறவரை நீ துக்கப்படுத்தினீரு. அப்படி நம்முடைய ஜீவ சுவாசம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்க, நன்றாய் கவனியுங்க. படைக்கப்பட்ட பெரும்பான்மையான மக்கள் தேவனை மறந்து வாழ்றார்கள், மறுதளித்து வாழ்றார்கள், ஆண்டவர் அவர்களை குறித்து மனஸ்தாப்படுகிறார். பட் ரட்சிக்கப்பட்ட தேவஜனமாகிய நம்மை குறித்தும் தேவன் துக்கப்படுவாரா, மனஸ்தாப்படுவாரா? நம்முடைய வாழ்க்கை அதற்கு சாட்சி, நம்முடைய மனசாட்சி அதற்கு சாட்சி. சோ நம்ம படைத்ததுக்காக தேவன் மனஸ்தாப்படுவாரா? ஒன்று. இரண்டாவது, நம்மை ரட்சித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். சரி, நம்மை படைத்தார். முதலாவது நம்மை படைச்சார், தன்னுடைய சாயலாக படைச்சார், இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ ஆனால் தேவ சாயலாக படைக்கப்பட்ட எல்லாரும் தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்றது அல்ல. தேவனை அறிந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக என்றதும் இல்லை. தேவனை அறிந்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றதுக்கும் இல்லை. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நம்மை இந்த உலகத்திலிருந்து அவர் தெரிந்து கொண்டார். தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய மகிமை புகழ்ச்சிக்காக தம்மை தெரிந்து கொண்டு, நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முதலே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றம் முதல், எபேசியர் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது, உலக தோற்றம் முதல் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம். எழுதப்பட்டிருக்க வார்த்தைகளை அப்படியே நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அப்படியே நம்ம சாட்டிஸ்ஃபைட், அதுதான் விசுவாசம். கத்தோட நாமத்தின் ஸ்தோத்திரம். எல்லாம் நமக்கு விளங்கணும் வேண்டியதில்லை, விளங்க வேண்டியது அவர் விளங்கப்படுத்துவார் என்று நம்புறேன். சில நாட்கள் முன்பாக இல்லை, வயது மூத்த ஒருவருக்கு இதைத்தான் நான் சொன்னேன். மறைவானவைகள் கத்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு. ஆகவே தெரியாதவைகளே ஆழங்களிலே தெரிந்தது போல உள்ள நுழையாமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அது மட்டுமல்ல, அது பாதுகாப்பும் கூட. தேவனுடைய கற்பனைகளில், தேவனுடைய வார்த்தைகளின் ஆழங்களையும் தேவ ஆவியோட உதவி ஒத்தாசோடு தான் நாம விளங்கிக் கொள்ள முடியும். மட்டுமல்ல, விளங்கிக் கொண்டதை விவரிக்கவும் விளங்கிக் கொள்ளுங்க. விளங்கிக் கொள்ளவும் தேவாவியோட உதவி ஒத்தாசை வேணும். விளங்கிக் கொண்டதை மற்றவர்களுக்கு விவரிக்கவும் நமக்கு உதவி, தேவாவியோட உதவி ஒத்தாசை வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் அருமையான அதிக அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவர்களை செய்த நன்மைகள் அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக சொல்லி விவரித்து சொல்ல அவர்களுக்கு வார்த்தையால அதை விவரிக்க சொல்ல முடியல, தெரியல. சாட்சி இருக்குது, அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக சொல்ல தெரியல. ஆகவே நான் சொல்லுவேன், வேத வசனங்களின் ஆழங்களை நமக்கு தெளிவுபடுத்துறது, வெளிப்படுத்துறது தேவ ஆவியானவர் தான். நான் இதற்காக அடிக்கடி ஆண்டவரே சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் கேட்க சொல்றேன், நான் என் ஜெபத்தில் ஆண்டவரே உடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை என் கண்கள் காணும்படி என் கண்ணை திறந்தாருங்க, வேதத்தில் எனக்கு வெளிச்சம் தாருங்க, வேதத்தில் எனக்கு வெளிப்பாடு தாருங்க என்று அதிகமாக ஆண்டவரத்தில் ஊக்கமாக நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் எனக்கு நன்றாய் தெரியும், இன்றைய சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த ரெண்டு முக்கியமான காரியம். ஒன்று கர்த்தருடைய வசனம், மற்றது கர்த்தருடைய ஆவியானவர். ஆவியும் வசனமும், இதை கொண்டுதான் தேவன் தன்னுடைய சபையை உயிர்ப்பிக்கிறார், பின்வாங்கி போனவர்களை திரும்ப கொண்டு வருகிறார். சபையை கர்த்தருடைய தன்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தேவை, இன்றைக்கு அவசியம் தேவை, அவசியம் தேவை. மட்டுமல்ல, அவசர தேவை என்னவென்றால் வசனமும் ஆவியின் வல்லமை. இந்த ரெண்டையும் வைத்து தேவன் ஒரு உயிர்மூச்சை கொண்டு வர முடியும். இதை நாம எஸ்ஐகே 38 அதிகாரத்தில் பார்க்கிற பள்ளத்தாக்கு நடக்கிற எலும்புகளிலே இந்த ரெண்டையும், அங்கே தீர்க்க தரிசனம், வசனம், ஆவி, ரெண்டும் அங்கே உயிர்மூச்சியை கொண்டு வர்றது. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு சேனியாக எலும்பி நின்றது, இதெல்லாம் நாம வாசிக்கிறோம். ஆகவே ஜனங்களுக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வர, ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த, ஜனங்களை கர்த்தர் பக்கமாக திருப்ப நமக்கு வேதத்தில் வழிபாடுகள் அவசியம், அவசியம், அவசியம். So we have to pray fundamentally. Na adipadiyaga devasthamathile amandu nammude kuraigale unandu adarkaga aandavarathile jebike kattugale kathare saandu vaalugiravar. Everything aandavare ellam ummidathilirundu varanum. But I need enada theva enna ummuk ellam theriyum aandavare. என் இதயம் எதை விரும்புகிறது, எதை நாடுகிறது, எதை தேடுகிறது, நீர் அதை அறிவை தகப்பனே உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தார். அருமையான தேவ ஜனமே, நான் எங்க நிற்கிறேன், நீங்க அறிவிங்க. கர்த்தர் மனஸ்தாப்பட்டார், நாம படைச்சதுக்காக தேவர் மனஸ்தாப்படுவாரா? ஏராளமான ஜனங்களுக்காக மனஸ்தாப்படுறார். அவர்களை படைச்சது தேவனை அறியாம வாழ்றாங்க, பாவத்தில் படுற கர்த்தர் மனஸ்தாப்படுறார். நாம அதுல இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். இப்ப தேவட பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவுடைய ஜனமாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நாம நடக்காமல் இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நாம வாழாமல் இருக்கும் பொழுது, பரம தகப்ப நம்மை பார்த்து துக்கப்பட வேதனைப்பட மனஸ்தாபடப்பட இடம் இருக்கு இல்லையா? ஏன்னா பயத்தோடு தான் அதை பேசுறேன். ஏன்னா நான் உங்களை மாதிரி ரத்தத்தில் மாம்சத்தில் இருக்கு. கத்தட கிருபை நாம நிர்மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் எத்தனை தடவை நாம் ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்போம், வேதனைப்படுத்தியிருக்கிறோம், மனஸ்தாபடுத்திருக்கோம். எப்படி நாங்கள் ஆண்டவரை மனஸ்தாபடுத்தினோம் கூட மனதில் கேட்கிறீங்களா? எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தேவனுடைய வசனத்தை நாம் மீறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் மீறுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் துக்கப்படுவார். ஆனால் உடனடியாக நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. மனதில் வச்சுக்கணும். சவுலை ராஜாவாக்கினது மனசாப்பட்ட போது உடனடியாக தாவீது எழுப்பினாரு நியாய தீர்ப்பு. ஏலி தேவ பலிகளை விட்டு விலகின பொழுது உடனடியாக நியாய தீர்ப்பை கொடுத்தாரு. அவருடைய குடும்பத்துக்கே ஒப்டி புனகாஸ் என்கிற ரெண்டு குமாரரும் ஒரே நாளிலே மறைத்தார்கள். ஏலி புடறி முறிந்து சாகிறாரு. அவருடைய மருமக நிறைமாத கற்பனை உடனடியாக குனிந்து பிளவிறகிறது. யுத்தத்தில் பெலிஸ்தருடைய நடந்த யுத்தத்தில் தோல்வி, இதெல்லாம் அங்கு நடந்த காரியங்கள் பின்னணி இதெல்லாம் விவரிக்கின்றார். அருமையான தேவடைய பிள்ளைகள் என்றே கவனிங்க. பிள்ளைகளாக இருந்தும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் தேவோட வழிகளை விட்டு விலகி, சவுளை போல தேவோட வழிகளை விட்டு விலகி ஆண்டவரை நாம துக்கப்படுத்தின, வேதனைப்படுத்தின, மனஸ்தாபப்படுத்தின இடங்கள் ஒன்றாகிற என் மனசாட்சிக்கு அது தெரியும். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்படிதான் நாம் வேதத்துல மனசாட்சி குறித்து தெளிவா சொல்றது கூட, மனசாட்சி நம்மளை குற்றப்படுத்தாத அளவுக்கு நாம வாழணும். நம்ம மனசாட்சியே நம்ம குற்றப்படுத்தமாக இருந்த அதை விட தேவன் வல்லவராக இருக்கிறார், நீதியுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக எப்படி நாம நிக்கிறது? இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு பயமாக இருக்கு. ஆனா என்ன செய்து சொல்ல வேண்டிய கடுமையாக இருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்தபடியால் அவர் நம்மையிலே பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென யோவான் நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 3:18. பிள்ளைகள், தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். அப்ப பிள்ளைகள் எப்பொழுதும் தகப்பனை பிரியப்படுத்துறவர்களாக, அவர் மகிழப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? சத்தியம் என்று நமக்கு தெரிந்தும், தேவ வசனத்தை நாம அறிந்தும், மனதார நம்முடைய மாமிசத்துக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளை நாம மீறினது எத்தனை இடங்களிலே? தேவன் அறிவார். God knows everything. Don't try to judge anyone. மற்றவர்களை குறித்து நான் நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை குறித்து நான் தீர்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? பொதுவாக நாம மற்றவர்களை தான் நாம யோசிக்கிறோம். ஆனா நம்மை குறித்து நாம யோசிக்கிறது மிக குறைவாக இருக்கிறபடியால் என்னவோ, பிள்ளைகளாக இருந்தும் தகப்பனை தூக்கப்படுத்திக் கொண்டு இதை குறித்து கொஞ்சம் இன்னும் விரிவாக பேச போறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார். லூக்கா 15:10 பாக்குறீங்க. கெட்ட குமார் அல்லது இதெல்லாம் சொல்றாங்க அதை குறிச்சு. நிறைய கவனிங்க. கெட்ட குமார்னு கதை சொல்ற 2 குமார் நல்லா விளைய கொடுக்க நான் சொல்ற காரியத்தை. அதுல இளியவன் துன்மார்க்கமாக நடக்க தூர தேசத்துக்கு போனான். அவர் தன் மனதில் தீர்மானம் எடுத்து தான் அதை செஞ்சிருக்கிறார். என்ன பொறுத்தவரை அவன் ஒரே நாளில தீர்மானம் எடுத்து தகப்பனை விட்டு தூரமா போகல. அநேக நாட்களாக அவனுக்குள்ள அந்த எண்ணம் உருவாகி கருவாகி ஒரு நாள் தகப்படுத்த வந்து கேட்டா, பாகத்தை பாத்திய பிரிச்சு கொண்டு நான் போகணும், எந்த விருப்பத்தை நான் போட்டு உம்மோட இருந்தா எந்த விருப்பப்படி வாழலாது, என் தகப்பனை உண்மைக்கு பிரியமாக வாழ்ந்தால் எனக்கு என்ன பிரியப்படுத்த முடியாது, அவன் என்ன நான் பிரியப்படுத்த வேண்டும், உண்மை புரிந்துதான் ஆக வேணும், என் மனசும் மாமிசமும் விரும்புறபடி நான் வாழத்தான் வேணும், இதற்கு வழி உண்மை விட்டு விலகிறத்தவர் வேற வழி இல்லைன்னு சொல்லி தீர்மானித்த அந்த இளைஞன் வாலிபன் ஆத்திய புரிஞ்சோன்னு தூரமா போறான். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நேரம் சொல்ல வர குறிப்பு என்ன பண்றார், அங்க போய் என்ன நடந்தது, பன்றிகள் தின்னுகிற தவிட்டால கூட பசி ஆட்ட ஆசையா இருந்தா அதையும் கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லை. இந்த நேரத்தில் அவருக்கு எதை சொல்றது, புத்தி தெளிந்தது என்று. புத்தி தெளிந்தது. அப்ப புத்தி தெளிந்த போதுதான் அவன் வருத்தப்படுறான், வேதனைப்படுறான், மனஸ்தாபட, ஐயோ என் தகப்பன வீட்டிலே எல்லா வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நான் அவருக்கு குமாரனாக இருந்தோம், பண்டிகள் தின்கின்ற தவிடு கூட எனக்கு இல்லை என்று நினைத்து அப்பதான் மனஸ்தாபப்படுகிறான். ஆனால் அந்த மனஸ்தாபம் அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தினபடியா தவிடத்தை திரும்ப. இன்னைக்கு சிலர் மனஸ்தாபப்படுகிறார்கள் ஆனா மனம் திரும்புறதில்லை. எல்லாம் விளைய கொடுங்க நான் சொல்றது, சிலர் மனஸ்தாபப்படுகிறார்கள் ஆனா மனம் திரும்ப. இதற்கு உதாரணம் நான் சொல்லட்டுமா, யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்க, யூதாஸ் மனம் பறந்தினார், ரீக்ரெட் பண்ணினார், மனம் பறந்தினார், ஆனால் ஆண்டவர் திரும்பி வரல. சோ இப்ப இந்த கவனிங்க, நான் சொல்ல வந்த காரியம் என்ன, இவன் ஆறு விளைகுமாரன் மனம் பருந்தினா தன் தவப்பிடத்தில் திரும்பி வந்தார். இப்ப நான் சொல்ல போற குறிப்பு என்ன கவனிங்க, தூரமாய் போன மகனும் ஒரு கட்டம் பஞ்சம் வந்த போது தவிடு கூட கிடைக்காத நேரத்தில் தான் மனம் வருந்தினான், தகப்பனை நினைச்சு மனம் வருந்தினான், சரியா? ஆனா தகப்பனுக்கோ அவன் போன நாளில் இருந்து மனம் வருந்தான், ஐயோ என் மகன் என்னை விட்டு போய்விட்டான். நான் சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாரு, யதார்த்தமா சிந்திச்சு பாரு. தகப்பனுக்கு அவன் தன்னை விட்டு போன நாளில இருந்து வேதனை தான், என் மகன் என்னை விட்டு போய்விட்டான் என்கின்ற வேதனை மனஸ்தாபம் அவரை தகப்பனை குறைஞ்சிட்டே இருக்கு. ஆகவேதான் அவன் திரும்பி வந்த போது ஒரு கேள்வியும் கேட்க, அப்படி அள்ளி அவனை அணைத்து முத்தம் விட்டான். அதான் நம்முடைய தகப்பன், பரம தகப்படி அன்பு. இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். நாம் அந்த இளையகுமாரன் போல வாழ்ந்துடாதபடி, தகப்பனை மனஸ்தாபப்படுத்தாதபடி, ஆண் தகப்பனை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகள் ஆகிட்டல்வா. பிள்ளைகள் இல்லாதவர்கள் தகப்பனை பிரியப்படுத்த முடியாது. ஆனா விளையாட பிள்ளைகள் இல்லாத உலகத்தால் பரமபிதாவை பிரியப்படுத்த முடியாது. பிள்ளைகள் தான் தகப்பனை பரலோகத்தில் போய் நாம தேவனை பிரியப்படுத்த முடியும். கதையை விடுங்க, இதுதானே வாழ்வு. நாம தேவனை பிரியப்படுத்த முகப்படுத்த ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை படைச்சதுக்காக தேவன் மனஸ்தாப்படுவாரா? ஒன்று. இரண்டாவது, நம்ம பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக தேவன் மனஸ்தாப்படுவாரா? நம்பர் த்ரீ. மூணாவது என்ன தெரியுமா, நான் ஒரு ஊழியக்காரனாக என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரே, விளைய கொள்க, உண்மை உள்ளவன் என்று எண்ணி எப்படியோ இருந்த என்னையும் தெரிந்து எனக்கும் கிருபையை தந்து, எனக்கும் தன்னுடைய ஆவியை தந்து, என்னையும் தன்னுடைய பரம பணிக்கு தெரிந்து கொண்டாரு, அந்த பரிசுத்த பணிக்கு என்ன தெரிந்து கொண்டாரு. இந்த பணியிலே தேவனை நான் பிரியப்படுத்துறேன்னா, இந்த பணியில இருந்து தகப்பனை சந்தோஷப்படுத்துறேன்னா, அல்லது இந்த பணியின் நிமித்தம் நான் தேவனை மனஸ்தாபப்படுத்துறேனா? ஏலி அதைத்தானே செய்தார். ஏலியுடைய பணியிலே அவர் சரியா இருக்கல. அதை குறித்து ஒரு நாளைக்கு நான் ஆண்டவர் சித்தமான பேசுவேன். சவுலும் சரியான விதத்தில் அவன் ஆளுகை செய்யல. சோ நம்மையும் ஆண்டவர் ஊழியக்காரராக தெரிஞ்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே விளைய கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சின்ன ஊழியம் செய்கிறேன், பெரிய இப்படி எல்லாம் ஆண்டவர் கேட்க போறது இல்லை. சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், இந்த கதையை விடுங்க. ஆண்டவர் அப்படி நம்மளை நியாயந்திக்க போறது, நமக்கு கொடுக்கப்பட்டதுல நம்முடைய ஊழியத்தில் தேவனை நாம் பிரியப்படுத்துற விதத்தில் ஊழியம் செய்யும், கர்த்தரை மகிமைப்படுத்துற விதத்தில் ஊழியம் செய்யணும், அல்லது அதன் நிமித்தம் நாம தேவனை மனஸ்தாப்படுத்தினால் நியாய தீர்ப்பு உடனே வெளிப்படாது, ஆனால் நேரம் வரும் பொழுது வெளிப்படும். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு, நாம அறிப்போம் இல்லையா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை படைச்சதுக்காக தேவன் மனஸ்தாப்படுவாரோ, துக்கப்படுவாரோ, நம்ம பிள்ளைகளாக இருக்கிறதால தேவன் துக்கப்படுவாரோ, அல்லது நம்முடைய ஊழிய ஸ்தானத்தில் நம்ம வச்சிருந்ததுக்காக ஆண்டு துக்கப்படுவாரோ, சிந்தியுங்க. எனக்கு சேர்த்துதான் கர்த்தருடைய பரிசுத்தான். இன்னொரு முக்கியமான குறிப்பை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மிகுதியா அடுத்த முறை ஏழு மட்டும் பார்க்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் சரிந்ததுக்கு பிரதான காரணம் என்ன என்பதை குறித்து நாம பார்க்க போறோம். அதை நாம வாசிக்க போறோம். அந்த 15 அதிகாரம், சீக்கிரம் 15 அதிகாரத்தில் 22 வசனத்தை 22-23 சீக்கிரம் படிக்கிறீங்களா? 22-23.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராரணைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார்.
இப்ப என்ன கவனிங்க, இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மிகுதி பிறப்பா நல்ல கவனிங்க, சவுளுடைய வீழ்ச்சிக்கு மிக பிரதானமாக அமைந்தது ஒரே ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம் ஒன்று, மற்ற பல காரியம் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆனால் சவுல் கீழ்ப்படியாமல் தேவனுடைய வழியை விட்டு விலகினார் என்று நாம சொல்றோம். ஆனா இத மூன்று விதமாக வேதம் சொல்றதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை நான் குறிப்பிடுறோம் பாருங்க, இந்த 15:22 நாம வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்கன தகன பலிகளும் அது தகனங்களும் பிரியமா இருக்கும். அப்ப சவுல் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியல என்றது நமக்கு வலிவா தெரியுது. ஒன்று இதே போல நன்றாக கவனிங்க, 15:23 வசனத்தை கீழ்ப்படிய பார்த்தீங்களா, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தனர். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியாலே, ஒரு ஒரு சத்தியம் தான், மூன்று விதத்தில் அதை திங்க் பண்ணக்கூடியதா இருக்குது. கீழ்ப்படியாமல் போயிட்டாரு. ரெண்டாவது இங்க சொல்லப்படுது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார். முதலாவது தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ரெண்டா இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தான் என்று இருக்குது. மூன்றாவது வசனத்தை வாசிங்க, 15:19 படிங்க, 15:19 வசனத்தை படிங்க.
இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கீழாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான்.
சரி, இங்க பாருங்க, கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளை மேல நீ பறந்தது என்ன அப்படி சொல்லப்படுறது. சரி, இதை பற்றி கொண்டு அந்த 11 வசனத்திற்கு படிங்க, 11 வசனத்தை.
நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல்
பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என்னடா ஆண்டு சொல்றாரு, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனார். என் வார்த்தைகளை நிறைவேற்ற, முதலாவது 22 வசனத்தை பார்க்கிறோம், என் வசனத்தை கீழ்படியா போனான். அடுத்த 23 வசனத்துல பார்க்கிறோம், என் வசனத்தை புறக்கணித்தான் பார்க்கிறோம். இங்க ஆண்டு சொல்றாரு, என் வசனத்தை நிறைவேற்றாமல் போன. மூன்றும் ஒரே கருத்தை தான் குறிப்பிடுது எனக்கு தெரிஞ்ச அளவில். ஆனா மூன்று விதத்துல, மூன்று கோணத்துல ஒரு காரியத்தை பார்க்க கூடியதா இருக்கு. அதை கவனிங்க, கீழ்ப்படியாம போன, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது அதை நீங்க பாத்தீங்கன்னா மிக அருமையாக இருக்கும். என்ன, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இதை குறித்து விவரிக்கலாம், ஆனா நேரம் பண்ணி கவனிங்க. இப்ப அவன் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய இல்ல, ஆனா அவன் என்ன சொன்னா தெரியுமா, பலி செலுத்துறதுக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு வலி செலுத்துவதற்கு அமலேக்கிற ஆடு மாடுகளில் முதத்தரமானவர்களே இரண்டாம் தரமானவர்களை அழிக்காமல் வச்சிருந்தார். இதை பின்னாடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அமலேக்கிற அழிக்க சொல்லும் பொழுது அங்கு ஆடு மாடுகள் எருதுகள் அல்லது கழுதைகள் ஒட்டகங்கள் ஆண் பெண் வயது வந்தவர்கள் குழந்தைகள் ஒன்றையும் வைக்க போனா எல்லாத்தையும் அழிச்சு போடு அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்தான் அனுப்பினார். ஆனா இவன் என்ன செஞ்சான், அவைகளை அழித்து போடு மனதில்லாமல் வச்சிருந்தான். அப்ப இப்படி வச்சுக்கொண்டு சொன்னதை செய்யாமல் இருந்து கொண்டு இவன் என்ன செஞ்சா, உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக அந்த ஆடு மாடுகளை முதத்தரமான ஆடு மாடும் எண்ணத்துக்காக அழிக்காமல் வச்சிருக்கிறது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு. அப்போது ஸ்தீக்கதரிசி சினந்து கொண்டான் பாருங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். அப்ப கீழ்ப்படிதலுக்கு சமமாக பலியை நாம கொண்டு வர முடியுமா? இப்ப தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்றதை கவனிங்க. பலிகள் தேவனால அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ பலி செலுத்தக்கூடாதுன்னு அல்ல, பலி குறைவானதென்றும் இல்லை, குறைச்சும் மதிப்பிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு பலி செலுத்துவமாக இருந்தால், சொல்றேன் கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு எத்தனை பலிகளை என்ன வடிவத்தில் நாம் செலுத்தினாலும் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. டைரக்டா வரட்டும் காரியத்துக்கு, சொல்றேன் கேளுங்க, எனக்கு சேர்த்துதான் சொல்றேன் கேளுங்க, நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு என்னதான் ஆண்டவருடைய பணியை செஞ்சாலும் என்னதான் அவருடைய ஊழியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு, என்ன சொல்வாரு, பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதல். ஊழியத்திலும் பார்க்கலோ என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுடைய பணியை செய்யணும். கிரமமாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பணியை செய்யணும். ஆகவே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு நான் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டு ஆண்டவரை பிரியப்படுத்த மட்டும் நான் நினைக்க கூடாது. அந்த மனதில் வச்சுக்கணும். பலியை பார்க்கல கீழ்ப்படிதல் முக்கியம், பலி முக்கியம் என்பதன் அல்ல. ஆனா கிரமப்படி ஆண்டவருடைய முறையின்படி முதலாவது தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படி, பிற்பாடு பலி செலுத்து. கீழ்படியாமல் இருந்தோண்டு பலி செலுத்தினால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய பணியை செய்ய வேணும். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு காணிக்கை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு சோ அண்ட் சோ, அப்படி இல்லாது போனால் அது தேவனால் அங்கீகரிக்கப்படுமா என்பதை குறித்து நாம அலசி ஆராய வேண்டியது நல்லது என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். சத்தியத்தின்படி ஒன்று முதலாவது, இரண்டாவது அவர் என்ன சொன்னார், என் வார்த்தை நீ புறக்கணித்தபடியா. சோ நன்றாக கவனிங்க, சில தேவனுடைய வசனத்தை என்ன, தேவனுடைய வசனம் மட்டும் தெரியும், அதை உள்ளத்தால ரிஜெக்ட் பண்றோம். வெளி வார்த்தையால நாம சொல்ல மாட்டோம், வார்த்தையா சொல்ல மாட்டோம். ஆனா சில தேவ வசனம் நம்மை தேடி வரும் பொழுது, தேவனுடைய வசனத்தை ஒருவர் பிரசங்கம் பண்ணும் பொழுதோ அல்லது வேதத்தை நாம படிக்கும் பொழுதோ நாம கேட்கும் பொழுது குறிப்பிட்ட சில வசனங்களை நாம நம்ம உள்ளத்தால ரிஜெக்ட் பண்ணுவோம், அல்லது படிக்கும் பொழுது சில வசனங்களை நம்ம உள்ளத்தால ரிஜெக்ட் பண்ணுவோம். அத தேவனுடைய வசனத்தை புறக்கணிக்க, நீ என் வசனத்தை புறக்கணித்தபடியால் நானும் உன்னை ராஜாவாக இராதபடி புறக்கணித்தேன் போ. அவர் தேவன் அன்றைக்கு இருந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் மாறுவதில் மாறுபடிய அவசியமும் இல்லை. இப்ப எனக்காக தேவன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமோ, அல்லது உங்களுக்காக தேவன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமோ? இல்லையே. நாம தான் மாறுவேன், நாம தான் மனம் திரும்புவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், என்ன சொல்றது, தேவனுடைய வசனத்தை நாம புறக்கணிக்க கூடாது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மனதார தெரிந்து கொண்டும் புறக்கணித்தால் கர்த்தர் நம்மையும் புறக்கணிக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஆண்டவர் அப்படி எங்களுக்கு ஆகாதபடி கர்த்தர் கிருபையா எங்களை காத்துக் கொள்ளட்டும். மூன்றாவது, பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே சொல்லப்படுறது, அவன் என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். இதனாலதான் கர்த்தர் மனசாப்பட்டார். சவுல ராஜாவாக்குனதுக்கு எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. ஏனென்றால் அவன் என் வார்த்தையை நிறைவேற்றாமல் போனான். எங்க அமலக்கியரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றேன். பாண்டு சொன்னாரு, எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. அருமையான தேவடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. சொல்ல வர காட்டி சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போறது கீழ்ப்படியாமையா. தேவனுடைய வசனத்தை புறக்கணிக்கிறது கீழ்ப்படியாமல் வச்சு. சோ இவன் கீழ்ப்படியாம போறது மாத்திரமில்ல, வசனத்தை புறக்கணித்தது மாத்திரமில்ல, தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றாமல் போடுபடியால் தேவனுக்கு அது மனஸ்தாபமா இருக்கு. சோ ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை இவன் நிறைவேற்றாமல் போனான். சோ இதை குறித்து நான் யோசித்து பார்த்தபோது ஆச்சரியமா இருந்தது. ஏன் இவன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் போயிட்டேன்னு சொன்னா, அதன் பின்னணியை குறித்து பார்த்தா நல்லா இருக்கும். ஏன் சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் போயிட்டேன்னு சொன்னா, அவனுக்கு அமலேக்கியுடைய ஆடு மாடுகளுடைய சத்தம், அது அவனை கவர்ந்துட்டு பாருங்க. இதை நீங்க படிச்சிருக்க சிந்திச்சிருப்பீங்க நம்புறேன். நான் யோசிங்க பாருங்க, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் போனது அடிப்படை காரணம், அமலேக்கிடத்தில் இருந்த முதத்தரமான அந்த கொழுத்த ஆடு மாடுகள் மேலே அவனுக்கு இருந்த அலாதி பிரியம். அந்த ஆடு மாடுகள் மேலே இருந்த கொள்ளை மேலே பறந்து, அப்படி எழுதப்பட்ட இல்லையா, கொள்ளை மேலே பறந்து இல்லையா. பதினைந்தாம் அதிகாரம் 19 வசனத்துக்கு சீக்கிரம் படிக்கிறீங்களா?
இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கீழாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானீர்.
கொள்ளை மேல என்ன, கொள்ளை ஆடு மாடு, அமலேக்கிய கொழுத்த ஆடு மாடுகள் மேல் கொள்ளை, இதன் மேலே அவனுடைய கண் பறந்தது, இதயம் பறந்தது. அட, இந்த ஆடு மாடுகளை அழிக்கிறதா, அதை வச்சு, இது நமக்கு, இது நம்முடைய பிள்ளைகளுக்கு, இது நம்முடைய உறவுகளுக்கு, இது நம்முடைய ஜனங்களுக்கு, இருக்கட்டுக்கு அழிக்க வேண்டாம். அவன் கர்த்தருடைய வார்த்தை மீறுகிற அளவுக்கு இவனுக்கு ஆடு மாடுகள் மேலே விருப்பம் வந்திருக்கு. பாருங்க, இதைத்தான் நான் சொல்றேன், கவனிங்க. இவ்வுலக பொருட்கள், இதை குறித்து விரிவாக்கம் பேசலாம், தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க, இவ்வுலக பொருட்களிலே நமக்கு இருக்கிற மிதமிஞ்சின பற்றும் பாசமும் தேவனுடைய வசனத்தை நாம கை கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம். நீங்க யோசுவாவின் காலத்தில் எரிகோவில் அழிக்கப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட பொருளைத்தான் ஆகான் எடுத்துக்கொண்டான். அதில் இருக்கிறது எல்லாம் சாபக்கேடானது, அதில் ஒன்றும் எடுக்க வேண்டாம் என்று தேவன் சொன்ன வார்த்தையை மீறி பாபிலோனிய நேர்த்தியான சால்வை அந்த வெள்ளியும் பொன்னியும் அவனுக்கு கண்ணை சுமிட்டினபடியால் அதுல மயங்கிட்டான். அதை எடுத்துட்டான், அதான் இச்சத்தை எடுத்துக்கொண்டேன் அவனே சொல்றான். அதான் இச்சை எடுக்கும், அன்பு கொடுக்கும். The lust will take, the love will keep. என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இச்சை எப்பொழுது எடுக்கும், அங்க எதை எடுக்கலாம், ஆட்டத்திலிருந்து எதை எடுக்கலாம், எதை வாங்கலாம், எதை பெற்றுக்கொள்ளலாம், அது நமக்குள்ள இருக்கிற மறைவான இச்சை. இதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த உண்மை அன்பு எப்படி கொடுக்கும், இச்சை எப்பொழுது எடுக்கும். எரிகோவில் இருக்கிற அனைத்தும் சாப்பிடாது அழிக்கப்பட வேண்டும். ஆனா இவனுக்கு அவனுக்கு ஆகனுக்கு இது தெரியும். இந்த வார்த்தை தெரிந்தும் அந்த வார்த்தையை மீறி அவைகளை எடுத்து ஒழிச்சிட்டான். அந்த கொள்ளை பொருட்கள் மேலே அவன் பறந்தான். முடிவு உங்களுக்கு தெரியும். இதே போலதான் சோதங்குமரை விட்டு ஓட சொன்னார் லோத்து மரபு, உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன சொன்னாரு, ஓடு, பிகாஸ் இட் இஸ் டூ லேட். சூரியன் உதைக்கும் பொழுது சோதங்குமராவை அக்னியால் அழிக்கப்படும். கெதிப்பனு அவன் என்ன சொன்னாரு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில எங்கும் நில்லாது, இந்த ஆபத்து. பின்னிட்டு திருப்பி பார்க்க ஏதுமா, ஆனா லோத்திர மனைவி ஓடினால் தான், இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆனால் அவட ஓட ஓட தான் விட்டு வந்த கட்டின வீடு, தான் வீட்டில் வச்சு வளர்த்த ஆடுகள் மாடுகள் கோழி வண்டி எருது கழுத ஒட்டை இது எல்லாத்தையும் நினைச்சு அவருடைய இதமயப்பட்டபடியால் என்ன செஞ்சாலு, ஐயோ இது எல்லாத்தையும் இத்தனை வருஷமா சேர்த்து வச்சது ஒரு நொடிப்புல எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறேனே, என்னால ஓட முடியல. அப்படி இதே கதறி அவிதான் நின்று திரும்பி பார்த்தா, ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல சோதங்கோபுராவை அழிக்காவிட்டா திரும்ப ரிட்டர்ன், நான் திரும்பவும் அங்க போய் இருந்துடலாம். அருமையான தேவடைய பிள்ளைகளே, இதெல்லாம் விபரிக்கிறது ஆகவே உங்களுக்கு அன்பா நான் சொல்றேன் கேளுங்க. இந்த உலக பொருட்களிலே இருக்கிற எனக்கு சேர்த்துதான் நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கத்தருக்கு முன்பாக நாம வாழுகிற நாட்கள் கொடுமையான நாட்கள், நம்ம வாழுகிற நாட்கள் கடினமான நாட்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாத ஒரு சூழ்நிலை. உலக செய்திகளை பார்க்கிறவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன், என்ன நடக்குது கொண்டிருக்கிறது நான் சொல்லாமலே புரியும். உலகத்தில் ஒரு பக்கத்தில் எத்தனையோ பில்லியன் கணக்கான மக்கள் இன்றைக்கு அனுதின ஆகாரம் இல்லாமல் ஏழமந்தோலமாக நாளோட வண்ணமும் பொழுதொரு மேரியமாக மறிந்து கொண்டிருக்கிறது அறிவோம். உள்நாட்டு கலவரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது நாம் அறிவோம். அதைவிட இந்த வைரஸினால் ஏற்பட்ட 21 லட்சத்து ஜனத்துக்கு தாண்டி போய்கொண்டிருக்கிறது. அருமையான தகவல் அருமையான தேவடச்சரி, இதனால எக்கனாமிகள் பொருளாதாரங்கள் சரிந்து போய் கிடக்கிறது. இதை எப்படி சரிப்படுத்தணும் தெரியாமல் அரசாங்கம் முழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஒன் வேர்ல்டு ஒன் பாஸ்போர்ட் என்கின்ற கூக்குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சீக்கிரம் அது நடக்க போறது, ஏனென்றால் அந்த வருகைக்கு உலகம் ஆயத்தப்பட வேண்டும் தானே பாருங்க. ஆகவே இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு அந்திகிறிஸ்து இந்த சரிந்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தை சரிப்படுத்தி உலகத்தை வளப்படுத்தி 3.5 ஆண்டுகள் நிர்வாகித்து பிற்பாடு தன் சுய ரூபத்தை காட்டுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளித்துக் கொள்ளுங்கள், நான் சொல்ற சத்தியத்தை கேட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் ஆயத்தப்படுவோம், கர்த்தருடைய வருகை ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே சவுலின் வீழ்ச்சியில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு. அவைகளை நான் இந்த நாளிலே முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு தேவ கிருபை நாளில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனக்கு சேர்த்து. ஆகவே கற்பனைகளை கவனிப்போம், சாட்சியாய் வாழ்வோம். கத்தரா இயேசு வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார. ஜெபம் பண்ணுவோமா? தயவு செய்து எழுந்து ஸ்தோத்திரம்.